الله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، جنيتكم ملبكم ريا سغودر سغودر كريا. السلام عليكم ورحمة الله وبركاته. نعم دارة الوارم والتوارم آكا கண்மணி இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரிலே கடந்த ஒரு சில வாரங்களாக உஹத், அதே போன்று ஹந்தக் கண்டு சொல்லப்படக்கூடிய இரண்டு முக்கியமான போர்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தங்களுடைய ஆட்சியை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பலப்படுத்துவதற்காக எடுத்த நடவடிக்கைகள், அதேபோன்று பிரச்சார பணியை மேற்கொள்வதற்காக எடுத்த முயற்சிகள் என்ற தலைப்பை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பல அசம்பாவித நிகழ்வுகள், பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட இறைத்தூதர்கள் வஞ்சகமான முறையில் கொலை செய்யப்பட்ட இரண்டு சம்பவங்களை நாங்கள் கடந்த அமர்விலே சற்று விரிவாக பார்த்தோம். பேருமவுனா, அதேபோன்று ரஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு சம்பவங்களினூடாக பல நபித்தோழர்கள் குர்ஆனை மாசறக்கற்ற பிரச்சார பணியில் ஈடுபடுவதற்கு மிக தகுதியுள்ள தோழர்கள் வஞ்சகமான முறையில் சூழ்ச்சி செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வையும், அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த ஒரு சில நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்த்தோம். அதே தொடரில் நாம் இன்றைய அமர்வில் மதீனாவிலே பூர்வீக குடிமக்களாக இருந்த மூன்று யூத குழுக்களை பற்றி ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சிலர்களுக்கு ஞாபகம் இருக்கும், பனு கைனுகா, பனு நதீர், பனு குறைதா என்று சொல்லப்படக்கூடிய மூன்று முக்கியமான கோத்திரத்தினர்கள் மதீனாவை தங்களுடைய பிறப்பிடமாக கொண்டிருந்தார்கள். நபியவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்ட கால பகுதியில் அந்த யூதர்களுடன் நபியவர்கள் சமாதான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுதான் மதீனாவிலே தங்களுடைய சாம்ராஜ்யத்தை அமைத்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற முக்கியமான நிபந்தனைகளை எல்லாம் விரிவாக இந்த இடத்திலே நாம் அந்த சந்தர்ப்பங்களிலே விளக்கியிருக்கின்றோம். அதிலே பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய கோத்தினத்தினர்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்தே அதை முறித்ததன் விளைவாக அவர்கள் மதீனாவிலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதே தொடர்ந்து பனு நதீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோத்திரத்தினர்களும் முன் சென்ற அந்த பனு கைனுகாயினர்களை போன்றே நபியவர்களுக்கு மோசடி செய்வதற்கும் வஞ்சகமான முறையில், சூழ்ச்சிகரமான முறையில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முயற்சித்தார்கள். அதன் விளைவாக அவர்களும் மதீனாவிலே இருந்தே நாடு கடத்தப்பட்டார்கள். வெளியூருக்கு அவர்கள் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவத்தை தான் இன்றைய அமர்வுகளை நாங்கள் சற்று பார்க்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே சொன்னோம், அந்த பேரு மவுனா என்று சொல்லக்கூடிய சம்பவத்திலே சுமார் 70 தோழர்கள் வஞ்சகமான முறையில் கொலை செய்யப்பட்டதாகவும், அதிலே தப்பி வந்த இரண்டு தோழர்களில் ஒருவராகிய அம்ருபுனு உமையா அத்தம்ரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர்கள் மதீனாவுக்கு வருமிடத்தில் ஓரிடத்திலே தங்கியிருந்த நேரத்தில் கிலாப் கோத்திரத்தை சேர்ந்த இரண்டு நபர்களை கொலை செய்தார்கள். நபியவர்களுடைய அந்த அறுதிமானம், அவர்களுடைய பாதுகாப்புக்கான கடிதம் இருந்த பொழுதிலும் அதை தெரியாமல் அவர்கள் அந்த இரு நபர்களை கொலை செய்து விட்டார்கள். நபியவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தகவல் கிடைத்ததும் அந்த இருவருக்குமான பிளட் மணி என்று சொல்லக்கூடிய செய்த தவறுக்கான குற்ற பரிகாரத்துக்கான அந்த சொத்தை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நபியவர்கள் சொன்னார்கள். இதை நபியவர்கள் சேகரிப்பதற்காக வேண்டி இந்த பனு நதீர் கோத்திரத்தினர்களிடத்திலே செல்லுகின்றார்கள். ஏனென்றால் அந்த யூதர்களுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்திலே முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருந்தது, எங்களுடைய புறத்தில் இருந்தோ அல்லது உங்களுடைய புறத்தில் இருந்தோ ஏதாவது தவறுதலான கொலை சம்பவங்கள் நிகழ்ந்தால் அதற்கான பிளட் மணியை இரு சாரார்களும் இணைந்துதான் அடைக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்திலே நிபந்தனை இருந்ததற்கு ஒப்ப நபி அவர்கள் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டுத்தான் அந்த மனிதர்களிடத்திலே இதை கேட்டு செல்லுகின்றார்கள். இதை கேட்டு செல்லக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் மோசமான முறையிலே நடந்து கொண்டு அதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் மதீனாவுலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே நாம் படித்தோம் சார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே ஒரு கட்டத்திலே அடைந்த பின்னடைவின் காரணமாக இந்த யூதர்களுக்கு ஒரு பலமும் ஒரு சக்தியும், மதீனாவை எங்களினால் ஆக்கிரமிக்கலாம், இந்த இஸ்லாமிய படையை எங்களினால் தணித்து விடலாம் என்ற ஒரு ஆசை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கு சாதகமாக அந்த பேரு மவுனாவுடைய சம்பவமும் ரஜியுடைய சம்பவமும் அவர்களுக்கு அமைந்தது. இன்னும் அவர்களுடைய வலிமை அதிகமானது. சூழ்ச்சி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே நேருக்கு நேராக முஸ்லிம்களை எதிர்த்து போரிட மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் அதை தெளிவாக சொல்லுகின்றான். பின்னால் ஒரு அந்த சூரா சூரத்துல் ஹஷ்ருடைய விளக்கத்திலே நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், அவர்கள் உங்களுடன் நேருக்கு நேர் போரிட மாட்டார்கள். என்ன செய்வார்கள்? வஞ்சகமான முறையில் என்ன செய்வார்கள்? சூழ்ச்சிகளை செய்துதான் முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இது அவர்களுடைய பழங்காலத்து முறை. பழங்காலத்து முறை அந்த முறையில் தான் அவர்களுடைய இந்த கால சந்ததியினர்களும் இதே முறையில் தான் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் சூழ்ச்சி செய்வதிலே மிகவுமே முக்கியமானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கின்றார்கள், அவர்கள் எந்ததான் ஒப்பந்தங்களை எப்படிப்பட்ட ஒப்பந்தங்களை தான் அவர்கள் செய்து கொண்டாலும் நபதஹு ஃபரீகும் மின்ஹும், அவர்களிலே ஒரு கூட்டத்தினர்கள் அதை அடித்து எரிந்து விடுவார்கள், அதை முறித்து விடுவார்கள். இது அவர்களுடைய பழக்கம், இயல்பான ஒரு வழக்கம். யூதர்களோட என்ன ஒப்பந்தங்களை செய்து கொண்டாலும் அதை அவர்கள் கண்டிப்பாக முறிப்பார்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சான்று பகர்கின்றான். அதனால் அவர்களுடைய அறுதிமானங்கள்ல, எக்ரிமெண்ட்டுகள்ல, அவர்களுடைய வாக்குகள்ல முஸ்லிம்களுக்கு எந்த நம்பிக்கையையும் வைக்க முடியாது என்பதற்கு இந்த வசனம் பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டு இருந்தார்கள், இப்படியான பிளட் மணி இஷூக்கள் ஏதாவது வந்தால் அதில் நாங்களும் பங்கெடுப்போம் உங்களுடன் என்று கைச்சாத்திடப்பட்டதற்கு ஒப்ப நபி அவர்கள் இந்த பிளட் மணியை திரட்டுவதற்காக வேண்டி, அந்த பணத்தை திரட்டுவதற்காக வேண்டி அந்த மக்களிடத்திலே செல்லுகின்றார்கள். சில நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டு, அபூபக்கர், உமர், அலி போன்ற நபித்தோழர்களையும் இன்னும் சில தோழர்களையும் அழைத்துக் கொண்டு நபி அவர்கள் அவர்களுடைய இருப்பிடத்துக்கு, அவர்களுடைய கோட்டைகள் அமையப்பட்டிருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு செல்லுகின்றார்கள். சென்று அவர்களிடத்திலே இந்த விடயத்தை சொல்லி, இப்படியாக தவறான ஒரு கொலை சம்பவம் நடந்து விட்டது, எங்களுடைய ஒரு தோழர் அம்ரு இப்னு உமையா வந்து இப்படி நாங்கள் பாதுகாப்பு கொடுத்திருந்த இரு நபர்களை கொலை செய்து விட்டார்கள், அவர்களுக்கான அந்த பரிகாரத்தை நாங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள், ஆம் முஹம்மதே, நீங்கள் சற்று இந்த இடத்திலே பொறுத்திருங்கள், நாங்கள் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவோம், உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவோம் என்று அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றே நபி அவர்கள் ஒரு சுவருக்கு சாய்ந்தவர்களாக அந்த இடத்திலே தோழர்களுடன் நிற்கின்றார்கள். இவர்கள் பணத்தை எடுத்துட்டு வந்து தரும் வரைக்கும் கொடுத்த பணம் அவர்களிடத்திலே இருந்தது. பொருளாதாரம், வட்டி, ஏனைய கொடுக்கல் வாங்கல் முறைகள் இருந்ததுனால நிறைய பண வசதிகள் அவர்களிடத்தில் இருந்தது. இவர்கள் இந்த பணத்தை எடுத்து வரும் வரைக்கும் நபி அவர்கள் தாமதித்திருக்கின்றார்கள். ஆனால் உள்ளே சென்றவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே ஷைத்தான் ஒரு தீய, ஒரு மிக மோசமான ஒரு எண்ணத்தை போட்டு விடுகின்றான். இதோ முஹம்மது உங்களுடைய இடத்துக்கே மிக வசமாக வந்து சிக்கியிருக்கின்றான், இந்த நேரத்தில் இவரை நீங்கள் கைவிட்டு விட்டால் உங்களுக்கு வாழ்க்கை ஊராக தோல்விதான். ஆகவே இவருடைய உயிரை பழிவாங்கி விடுவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக இது இருக்கின்றது. இப்பொழுது உடனடியாக உள்ளே அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். நபி அவர்களோ என்ன எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர்கள் பணத்தை எடுத்து வருவாங்க, இதையும் எங்களுடைய பணத்தையும் போட்டு அந்த பிளட் மணியை அடைத்து விடலாம் என்று நபி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே உள்ளே நடந்ததோ சூழ்ச்சி. உள்ளே நடந்தது என்ன? ஒரு சூழ்ச்சி ஆலோசனை மேற்கொள்ளப்படுகின்றது. என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த இடத்திலே அம்ரு இப்னு ஜஹாஸ் என்று சொல்லக்கூடியவன் சொல்லுகின்றான், உங்களிலே யாராவது இந்த இடத்திலே எழுந்து நின்று ஒரு பெரிய திருகை கல்லை காட்டி சொல்லுகின்றான், இந்த திருகை கல்லை மேல் மாடியிலே இருந்து முகமதுடைய தலையிலே போட்டு அவருடைய கதையை முடித்து விடுவதற்கு யாரும் வருவீர்களா என்று கேட்ட நேரத்திலே இந்த அம்ரு இப்னு ஜஹாஸ் முன் வருகின்றான். இப்படி இவர்கள் கேட்ட நேரத்திலே அம்ரு இப்னு ஜஹாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கர அநியாயக்காரன் அந்த யூதன் முன் வந்து சொல்லுகின்றான், நான் இந்த பணியை செய்கின்றேன், நான் இந்த பணியை செய்கின்றேன் என்று முன் வந்த நேரத்திலே சல்லாம் இப்னு மிஷ்கம் என்று சொல்லக்கூடியவன், சல்லாம் இப்னு மிஷ்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் சொல்லுகின்றான், இப்படி நீங்கள் செய்து விடாதீர்கள், உங்களுக்கு முஹம்மதுக்கும் இடையில் ஒரே அக்ரிமெண்ட் இருக்கின்றது, ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது, இதை நீங்கள் முறித்து விடுவதே நல்ல முறை அல்ல. அது மாத்திரமல்ல, நீங்க இப்படி ஏதாவது சூழ்ச்சி முயற்சிகளில் ஈடுபட்டால் முஹம்மதுக்கு வஹியின் மூலமாக அதை தெரியப்படுத்தப்படும். அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது, அவர்களுக்கு தெரியும். நபி அவர்களுக்கு வஹியின் மூலமாக அவ்வப்போது இவர்களுடைய சூழ்ச்சிகள், இவர்களுடைய தில்லுமுள்ளுகள், இவர்களுடைய விளையாட்டங்கள் எல்லாம் அவ்வப்போது வஹியின் மூலமாக நபி அவர்களுக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது, அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் ஒரு புறத்தில் அந்த பயமும் இருந்தது. ஆனால் என்ன செய்கின்றார்கள், இல்லை, நாங்கள் எங்களுடைய இந்த முடிவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றுவதுதான் முடிவு என்று அவர்கள் முடிவு கொள்ளுகின்றார்கள். முடிவு கொண்டு அவர்கள் அதற்காக தயாராகக்கூடிய நேரத்திலே சொன்ன பிரகாரம் வஹி வருகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா வஹியின் மூலமாக அனுப்பிவிடுகின்றான், வஹியை கொண்டு அனுப்பிவிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென அந்த இடத்தை காலி பண்ணி மதீனாவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். தோழர்களுக்கு ஆச்சரியம், என்ன நடந்தது, இவ்வளவு வேகமாக நபி அவர்கள் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் எதிர்பார்த்திருந்துட்டு உடனடியாக விலகி செல்லுகின்றார்களே என்றே விளக்கம் கேட்ட பொழுது கூடியிருந்த தோழர்களுக்கு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படியான ஒரு சூழ்ச்சி யூதர்களுடைய வீடுகளுக்குள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வஹியின் மூலமாக எனக்கு இந்த தகவல் கிடைத்ததன் மூலமாகத்தான் நான் வெளியேறிவிட்டேன் என்று சொல்லி உடனடியாக மதீனாவுக்கு சென்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அழைத்து பனு நதீர் கோத்திரத்தினர்களுடைய கோட்டைகள் அமையப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நேரடியான ஒரு மெசேஜ், அதுல எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாத ஒரு மெசேஜை அனுப்பிவிடுகின்றார்கள். நீங்கள் உடனடியாக மதீனாவில் இருந்து வெளியேறவே, இரண்டாவது மன்னிப்புக்கு சான்ஸ் இல்லை. ஏன், எல்லா கட்டங்களையும் தாண்டி நபி அவர்களுடைய உயிரை பறியெடுக்க வேண்டும், நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக மோசமான முடிவுக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். இனி இவர்களை வைத்திருந்தால் இது நமக்கு நல்லதல்ல என்ற முடிவுக்கு வந்து நபி அவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள், நீங்கள் மதீனாவுல இருந்து வெளியேறிவிடுங்கள், இந்த இடத்திலே என்னோட நீங்கள் வாழக்கூடாது. அஷரா, உங்களுக்கு 10 இரவுகள், 10 நாட்கள் உங்களுக்கு தவணை தருகின்றேன். கருத்து இப்படியான சில அதிரடி நடவடிக்கைகள், சக்தி இருந்தால், பலம் இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி இப்படியான ஒரு பலம் இருந்தால் இப்படியான அதிரடி நடவடிக்கைகள் சில சமயத்தில் எடுத்துத்தான் ஆக வேண்டும். எடுக்காத பட்சத்திலே நாங்கள் எப்பொழுதும் கோழையர்களாகவே வாழ்ந்தே மறைய வேண்டிய நிலை ஏற்படும். நபி அவர்கள் இப்படியான ஒரு அதிரடி முயற்சியிலே, ஒரு நடவடிக்கையில் இறங்கினார்கள். ஏன், ஒப்பந்தம் செய்து எங்களுடைய ஊரிலே இஸ்லாமிய ஒரு ஆட்சி மதீனாவிலே நிலவக்கூடிய நேரத்தில், எங்களுடைய கட்டுப்பாட்டுகளால் இவர்கள் சிறுபான்மையாக இவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலும், இவர்களுடைய எல்லா உரிமைகளை கொடுத்து இவர்களை வாழ வைத்ததற்கு பின்னாலும் எங்களுக்கு துரோகம் மோசடி செய்கின்றார்கள் என்றிருந்தால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இவர்களுக்கு எதிராக எடுக்கப்படத்தான் வேண்டும் என்ற முடிவிலே நபி அவர்கள் இந்த தகவலை அனுப்புகின்றார்கள். தகவல் கிடைக்கின்றது. இந்த அவர்கள் எதிர்பாராத ஒரு முடிவு, அதனால இதுல இருந்து விலகி கொள்ள முடியாது, உடனடியாக இதற்கு நாங்கள் ஓம்படத்தான் வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். அந்த நிலையில இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இடத்திலே நயவஞ்சகன், யாரே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், அந்த நயவஞ்சகன் முனாஃபிக்களிலே தலைவனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் செய்தி அனுப்புகின்றான், ஏய் முஹம்மதுடைய இந்த அச்சுறுத்தலுக்கு எல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட 2000 போராளிகள் இருக்கின்றார்கள், ஆகவே சமயத்தில் முஹம்மது உங்களை இந்த ஊரில் இருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் எதிர்த்து போரிடுவோம், உங்களுடன் இணைந்து முஹம்மதை எதிர்த்து போரிடுவோம், நீங்கள் வெளியேறும் பட்சத்தில் உங்களோடு இணைந்து நாங்களும் வெளியேறுவோம், வெளியேறி விடுவோம், அதனால நீங்கள் எதற்கும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இதை கண்டுகொள்ளாதீர்கள், முஹம்மதுக்கு செய்தி அனுப்புங்கள், முடிந்தால் நீங்க விரும்பியதை செய்யுங்கள், நாங்கள் வெளியேற மாட்டோம் என்ற பதிலடியை நீங்கள் முஹம்மதுக்கு அனுப்பிவிடுங்கள், பதிலை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி இவர்களை உசு பூட்டி விடுகின்றான். யாரே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இது அவனுடைய வளமையான முறைதான். இந்த முறையை அவன் கையாளுகின்றான். இதை பற்றி சூரத்துல் ஹஷ்ருடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அத பின்னால் நாங்கள் அந்த சூரத்துல் ஹஷ்ருடைய தொடரை பார்த்தால் இந்த சம்பவத்தை ஒட்டி தான் சூரத்துல் ஹஷ்ர் முழுமையாக இறங்கி இருக்கின்றது. அதனால் சூரத்துல் ஹஷ்ருக்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கூலு சூரத்தன் நதர், நீங்க சூரத்தன் நதர் என்று சொல்லுங்கள். ஏன்? இதுல முழுக்க முழுக்க சொல்லப்பட்டதே சூரத்து நதீர், பனு நதீர், பனு நதீர் கோத்திரத்தினர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் இந்த சூராவுக்கு சூரத்து நதீர் என்று சொல்லுங்கள் என்ற செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதனால சூரத்துல் ஹஷர் என்றாம சூரத்து நதீர் என்றே சொல்லுங்கள் என்று. ஆகவே அதை பின்னால் சற்று விளக்கமாக பார்ப்போம். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு புது பொலிவு ஏற்படுகின்றது. இந்த யாருடைய கருத்தை கேட்டதும், அப்துல்லா இப்னு உபை இப்னு, அதாவது உபை இப்னு சலூலுடைய கருத்தை கேட்டதும் இவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது. அவர்களுடைய தலைவனாக இருந்த ஹுயை இப்னு அக்தப், ஹுயை இப்னு அக்தப் வந்து இந்த முடிவுக்கு ஓம்படுகின்றான், இந்த கருத்துக்கு ஓம்பட்டு உடனடியாக நபி அவர்களுக்கு பதில் அனுப்புகின்றான். இன்னா லா நக்ருஜு மின் தியாரினா ஃபஸ்னா மா பதாலக், எங்களுடைய ஊர்களில் இருந்து நாங்கள் ஒரு பொழுதும் வெளியாக தயாரில்லை, உங்களுக்கு விரும்பிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இது நபி அவர்களுக்கும் எதிர்பாராத ஒரு பதிலாகத்தான் இருந்தது. இப்ப இந்த செய்தி மதீனாவுக்கு வருகின்றது, எல்லாம் பக்கத்துல தான், மதீனாவோட ஒட்டிய பகுதியில் தான் இருந்தார்கள். இப்ப இந்த செய்தி நபி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, சமாதானமாக தலை குனிந்து வெளியேறி விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் தான் இந்த மெசேஜை முஹம்மது பின் மஸ்லமாவோடு அனுப்பினாங்க. ஆனால் பதிலோ அதற்கு நேர்மாற்றமாக வந்தது. இப்ப சற்று யோசிக்க வேண்டிய நிலை. ஏன் இப்ப இவர்களை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு சூழல்லே ஒரு மனோநிலை ஆட்பலம் இந்த நிலையில் நபி அவர்களும் தோழர்களும் இருக்கின்றார்களா என்று பார்த்தால் உண்மையில் இல்லை, உண்மையிலே இல்லை. ஏன்? உஹதிலே அடைந்த பின்னடைவு, அதைத் தொடர்ந்து இந்த பிர் மவுனா ரஜி போன்ற சம்பவங்களிலே பல நபி தோழர்களை இழந்து இன்னும் மதீனாவை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய அரபியர்கள் மதீனாவை ஆக்கிரமிக்க வேண்டும், மதீனாவை எதிர்த்து போர் தொடுக்க வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் அங்கே பரவிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த பனு நதீர் கோத்திரத்தினர்களை எதிர்த்து போரிடுவதா என்பதே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக நபியவர்களுக்கு இருந்தது. அதே நேரத்திலே அவர்கள் போரிலே சற்றே பலம் படைத்தவர்கள், அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் என்ற காரணத்தினால அவர்களை இலகுவாக தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு சரணடைய செய்யவும் முடியாது. சமாதானமாக இவர்களை வெளியேற்றினால் அவர்களாக உடன்பட்டு வெளியேறினா வேற விஷயம். அப்படி இல்லாமல் யுத்தம் செய்து அவர்களை சரணடைய செய்து கட்டுப்படுத்தி அவர்களை வெளியேற்றுவது என்பதும் இதற்கு ஒரு நீண்ட காலப்பகுதி தேவைப்படும். அப்ப இதற்கான ஏற்பாடுகள், யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் இருக்குதான்னு கேட்டோம்னு சொன்னா பெரிய அளவில் இல்லை. ஆனாலும் அவர்களிடத்தில் இருந்த ஈமானிய பலம் இந்த இவர்களுடைய பதிலை தக்பீர் முழக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள செய்தது. சுப்ஹானல்லாஹ், இந்த மெசேஜ் வருகின்றது மதீனாவுக்கு. இதோ ஹுயை இப்னு அக்தப் பனு நதீருடைய தலைவர் போர் தொடுக்கும்படி சூசகமாக சொல்லிவிட்டார், நாங்கள் வெளியேற மாட்டோம், நீங்கள் விரும்பிய நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே இந்த செய்தியை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நொந்து போன ஒரு நிலையில் இருந்த பொழுதிலும் ஈமானிய பலம் இருக்கின்ற அவர்களே அது எதற்கும் தயாராக இருக்கும். ஏன்? மறுமைக்காக வாழும் உள்ளத்தை கொண்டவர்கள், சுவர்க்கத்தை இலக்காக வைத்து வாழக்கூடியவர்கள் தான் உண்மையான இறை விசுவாசிகள். அவர்களுக்கே சுவர்க்கம் தான் அவர்களுடைய இலக்கு, அதற்கு தடையாக இருப்பது மரணம் என்று பார்க்கக்கூடியவர் தான் ஒரு மூமின். அதனால் இந்த பதிலை அவர்கள் மனக்கசப்புடனோ மன தளர்ச்சியுடனோ ஏற்றுக்கொள்ளவில்லை. நபியும் தோழர்களும் தக்பீர் சொல்லித்தான் அந்த பதிலை எதிர்கொள்ளுகின்றார்கள். எதிர்கொண்டு உடனடியாகவே நபி அவர்கள் படையை தயார்படுத்தி விடுகின்றார்கள். மிக வேகமாக படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தி விடுகின்றார்கள். தயார்படுத்தியது மாத்திரமில்லாமல் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய கையிலே கொடியை கொடுக்கின்றார்கள். மதீனாவுல மதீனாவுக்கு அப்துல்லா, அதாவது இப்னு உம்மி மக்தூம், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களுடைய ஒரு முஅதின்களிலே ஒருவராக, கண் தெரியாத குருட்டு சஹாபியாக இருந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய தோழரை மதீனாவுக்கு தங்களுடைய பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு நபி அவர்கள் உடனடியாக பனு நதீர் யூதர்கள் இருக்கக்கூடிய கோட்டைகளை நோக்கி நபி அவர்கள் பயணிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் உடனடியாக கோட்டைகளிலே பதுங்கிக் கொள்கின்றார்கள். கோட்டைகளிலே அவர்கள் பதுங்கிக் கொண்டே இந்த இஸ்லாமிய படையை எதிர்த்து என்ன செய்கின்றார்கள், அந்த கோட்டைகள் அமையப்பட்டு இருந்த முறை அங்கே நிறைய என்ன இருந்தது, பெரித்த மரங்கள் இருந்தது, அதே போன்று பலமான கோட்டைகளாக அவைகள் இருந்ததன் காரணமாக அந்த இடங்களிலே ஒளிந்து மறைந்து இருந்து கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு ஈட்டி அதே போன்று கற்களினால் எரிவதற்கு அவர்களுக்கு வசதியாக இருந்தது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எரிந்து எரிந்து அவர்கள் தாக்கு பிடித்து பார்க்கின்றார்கள், தாக்கு பிடித்து பார்க்கின்றார்கள். இப்ப இவர்கள் இவர்களுடைய இவர்களை நேரடியாக கோட்டைக்கு வெளியிருந்து தாக்குவதற்கு அவர்களுடைய இந்த பேரீச்சம் மரங்கள் எல்லாம் தடையாக இருந்ததன் காரணமாக நபி அவர்கள் கட்டளை இடுகின்றார்கள், அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பேரீச்சம் மரங்களை எல்லாம் வெட்டி அப்படியே எரித்து விடுங்க. அப்பதான் தெளிவாக இவர்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியாக போரிடலாம் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மரங்களை வெட்டுகின்றார்கள். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக ஒரு படையை தயார்படுத்தி அனுப்பக்கூடிய நேரத்தில் சில அழகான வழிகாட்டல்களை அறிவுரைகளை சொல்லுவார்கள். அதிலே முக்கியமாக என்ன செய்வார்கள், நீங்கள் பெண்களை எதிர்த்து போரிடக்கூடாது, சிறுவர்களை கொலை செய்து விடக்கூடாது, அதே போன்று வயோதிகர்களை எதிர்க்கக்கூடாது, பலன் தரக்கூடிய கனி தரக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, எரிக்கக்கூடாது என்ற கட்டளைகளை போடுவார்கள். ஆனால் நிர்பந்தமான இந்த சூழலே, ஏன் அவர்கள் அந்த மரங்களை அவர்களுக்கு பாதுகாப்பாக வைத்துத்தான் இந்த முஸ்லிம் படையை நோக்கி அவர்கள் ஈட்டிகளை வீசிக்கொண்டிருந்தார்கள். அதனால் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நபி அவர்கள் கட்டளை இடுகின்றார்கள் இந்த மரங்களை வெட்டும்படி. இதையும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ருடைய 5வது வசனத்திலே சொல்கின்றான், பின்னால் பார்ப்போம். இப்படியாக இருந்த நேரத்திலே இவர்களினால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஓரிரு நாட்கள் தாக்கு பிடித்து பார்க்கின்றார்கள், ஏன் கோட்டைக்கு வெளியே வர வேண்டும், அவர்களுடைய உணவுக்கான ஏற்பாடுகள் வியாபார நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். அதனால் நபி அவர்கள் கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறாங்க, வெளியே வர முடியாது. இப்பொழுது யாரெல்லாம் இவர்களுக்கு ஆசை ஊட்டினார்களோ அந்த பனு குறைதா கோத்திரத்தினர்கள், 2000 போராளிகள் எங்களோடு இருக்கிறாங்க, உங்களை எதிர்த்து போரிட்டா நாங்களும் உங்களோட இருந்து உங்களுக்கு பக்க பலமாக இருப்போம், உங்களை வெளியேற்றக்கூடிய நிலை வந்தால் உங்களோட சேர்ந்து நாங்களும் வெளியேறுவோம் என்றெல்லாம் இவர்களை உசுப்பூட்டியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய எந்த சத்தமும் இல்லை, எல்லாம் மோனிகளாக எல்லாம் என்ன செய்யறது, அவர்கள் இவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், அவர்கள் இவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், அவர்கள் ஷைத்தானை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பின்னால் அதை நாங்கள் சூரத்துல் ஹஷ்ருடைய 16வது வசனத்திலே சொல்லுகின்றான். நபி அவர்கள் இப்படியாக 6 இரவுகள் அந்த இடத்திலே தங்கியிருந்து அவர்களோட எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில அறிவிப்புகளிலே சுமாராக 15 இரவுகள் அந்த இடத்திலே நபியவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு பின்னால் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா ஒரு பயத்தை போடுகின்றான். நபி அவர்களுடைய முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு கோட்டைகளில் இருந்து இறங்கி சரண்டராகி விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு என்ன சொல்லுகின்றார்கள், சரி இப்ப ஏற்கனவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளையோட நீங்க மதீனாவிலிருந்து வெளியேறி விட வேண்டும், உங்களுடைய கோட்டைகள் இருந்து வெளியேறி விட வேண்டும் என்ற செய்திக்கு அவர்கள் உடன்பட்டு வெளியேறி இருந்தா அவர்களை மன்னித்து அனுப்புறதுல குற்றம் கிடையாது. ஆனா இப்ப வந்து எதிர்த்து போரிட்டு தாக்கு பிடிக்க முடியாது என்பதன் காரணமாக நிர்பந்தமாக நபிக்கு நபியுடைய முடிவுக்கு இவர்கள் கட்டுப்படுகின்றார்கள். இப்ப இவர்களை தண்டிக்கிறதுல குற்றம் இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனாலும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், இதன் உண்மையான அந்த பண்பு சோர்களை நபி அவர்களுடைய அஹ்லாக் அவர்களுடைய பண்புகளுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. நபி அவர்கள் செய்கின்றார்கள், பிரச்சனை இல்லை, நீங்கள் சரணடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு என்னிடத்தில் மன்னிப்பு இருக்கின்றது. எப்படி செய்வேன், நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு பொருளை உங்களுக்கு சுமந்து செல்லலாம். ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ஒட்டகங்கள் சுமக்குமோ அந்த அளவு பொருள்களை நீங்கள் சுமந்து செல்லுங்கள், ஆனால் ஆயுதங்களை உங்களுக்கு சுமந்து செல்ல முடியாது. ஆயுதங்கள் தவிர்த்த ஏனைய எந்த பொருள்களாக இருந்தாலும், உங்களுடைய வீட்டு தளவாடங்களாக இருக்கலாம், உங்களுடைய பணங்களாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், இதுகள் ஒரு ஒட்டகம் பெரிய அளவு சுமக்கும். ஒரு ஒட்டகம் வந்து பெரிய அளவு பொதிகளை சுமக்கும். அந்த பொதிகளை உங்களால சுமந்து செல்லலாம் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் அதற்கு உடன்பட்டு என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய அந்த கோட்டைகளிலே பலமாக கட்டப்பட்டிருந்த வீடுகளை அவர்கள் உடைக்கின்றார்கள். எங்களுக்கு பின்னால் இந்த வீடுகளில் யாரும் குடியிருந்து விடக்கூடாது என்ற அந்த பொறாமையினால், யாருக்கு இது சொந்தமாகி விடக்கூடாது என்பதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வீடுகளை எல்லாம் உடைத்து ஜன்னல்களை நிலைகளை எல்லாம் என்ன செய்கின்றார்கள், தூக்கி அந்த ஒட்டகங்களில் வைத்துக் கொண்டு முடிந்த அளவு எதையெல்லாம் அந்த வீடுகளில் இருந்தவர்களுக்கு திரட்ட முடியுமோ அவைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அங்கே மதீனாவுல இருந்து அவர்கள் வெளியேறுகின்றார்கள். சுமார் 600 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவுக்கு அவர்கள் பெரிய கூட்டம், பனூ நதீர் கோத்திரத்தினர்கள் பெரிய கூட்டம் என்ற காரணத்தினால சுமாராக 600 ஒட்டகைகள் சுமக்கும் அளவுக்கு பொருட்களை சுமந்து கொண்டு ஆயுதங்களை நபி அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு வெளியேறுகின்றார்கள். அவர்களுடைய முக்கியமான தலைவர்களாகிய ஹுயை இப்னு அக்தம் அக்தப் அதே போன்று சல்லாம் இப்னு அபில் ஹுகைக் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹைபருக்கு போய் அங்கே ஹைபர் கோட்டையிலே குடியிருந்து விட்டார்கள். ஏனையவர்கள் ஷாமை நோக்கி அப்படியே இடம்பெயர்ந்து விட்டார்கள். ஷாமுக்கு அவர்கள் வெளியேற்றப்பட்டு விடுகின்றார்கள். அதிலே இரண்டு பேர்கள் யாமீன் இப்னு அம்ர், யாமீன் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவனும் அபு சாத் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய இரண்டு யூதர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றது இப்ப இந்த நிலைமையில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள்? நல்லா கவனிங்க, ஒரு எதிரணியை எதிர்த்து போரிடுகின்றார்கள். போரிட்டதற்கு பின்னாடி ஏதோ ஒரு நிலையில் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வருகின்றார்கள். ஒப்பந்தத்துக்கு வந்தா அவர்களை நாங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறுகின்றோம் என்ற முடிவுக்கு வந்தா அவர்களை வெளியே அனுப்புவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. முறையாகத்தான் நபி அவர்கள் கண்ணியமாகத்தான் வெளியேறினார்கள். இவர்களை பணைய கைதிகளாக சிறைபிடிக்கலாம், அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் செய்யல, அதற்கு முற்படாமல் அவர்களை வெளியேறினார்கள். ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலைமைகளை பாருங்க சோர்களே, அண்மையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமஸ்கஸை அண்மித்திருக்கக்கூடிய கௌசா அஷர்கியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போராளிகள் அசதுடைய படையை எதிர்த்தே போராடுகின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறு ஆயுதங்களோடு தான் அவர்கள் போராடுகின்றார்கள். ஆனால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆகாயத்தில் இருந்து இரண்டு நாடுகளுடைய படைகள் அவர்களை அப்படியே அழித்தொழித்து பல நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் பெண்கள் என்ற பாகுபாடுகின்றி அந்த ஊரே குட்டிச்சுவராகும் அளவுக்கு அப்படியே அழித்தொழிக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே கடைசி கட்டத்தில் என்னவாகின்றது, யுஎன்ஏனைய நாடுகளுடைய தலையீட்டின் காரணமாக அந்த போராளிகளுக்கு இந்த இடத்தில இருந்து சமாதானமாக வெளியேறலாம் என்ற ஒரு முடிவுக்கு நிர்பந்தமாக இவர்கள் வருகின்றார்கள். அதுல என்ன செய்தார்கள் பாருங்க, இங்க இருந்தால்தான் நாங்க படிக்கணும். அதுல கூட கடைசி நிமிஷத்துல மிதிவெடிகளை வைத்து அவர்களை கொலை செய்தார்கள். அப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கூட அந்த போராளிகள் சரணடைந்து சரண்டராகி நாங்க வேற பகுதிக்கு நாங்க சென்று விடுகின்றோம், கோத்தாவுல இருந்து வெளியேறி விடுகின்றோம் என்று சொன்ன நேரத்தில் அதற்கு உடன்பட்டவர்கள் இறுதியாக மிதிவெடிகளை வைத்து அவர்களை கொலை செய்த அந்த துரோக செயலை கூட நாங்கள் ஊடகங்களிலூடாக பார்த்தோம். நபி அவர்களுடைய அந்த பண்பாட்டை பாருங்க சொல்களே, யாரோட இது, யூதர்களோட, யாரோட, முஸ்லிம்களோட, தன்னுடைய பிரஜைகளோட நடந்து கொள்ளக்கூடிய கேவலம் கட்ட முறையை பாருங்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த யூதர்களோட தங்களுடைய உடன்படிக்கையை முறித்தவர்கள், எதிர்த்து போரிடுவதற்கு போர் தொடுத்தவர்கள், அவர்கள் கூட சரணடைந்த நேரத்திலே நிம்மதியாக நீங்க விரும்பிய சொத்துக்களை சுமந்து செல்லுங்க, ஆயுதங்களை மாத்திர எங்களிடத்துல ஒப்படைச்சிட்டு போங்கன்னு தான் நபி அவங்க சொன்னாங்க. ஆகவே இவைகளை தான் படிக்க வேண்டிய சொற்களே. நபி அவர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது, அந்த அஹ்லாக்குகள் எப்படி இருந்தது என்பதற்கு இது பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. சரி, இந்த சம்பவத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு நதீர் கோத்திரத்தினர்களுடைய முழு சொத்தும் நபி அவர்களுக்கு தான் சொந்தம். இதில் இருந்த முழு சொத்தையும் அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு சொந்தமாக்கி விடுகின்றான். அதிலே சுமாராக 50 கவச ஆடைகள், 50 கவச தொப்பிகள், அதே போன்று 340 வாள்கள் போன்ற ஒரு பெரிய சொத்து, பெரிய சொத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்ப இது வந்து யுத்தத்தில் இருந்து பெறப்பட்ட கனிமத்து பொருளாக இதை பங்கு வைக்க வேண்டுமா? கனிமத்து பொருளை பங்கு வைக்கக்கூடிய முறை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் பதிலுடைய யுத்தத்தில், விஷயத்தில் சொன்னோம். கனிமத்து பொருள்கள் என்று சொல்லக்கூடிய கொள்ளை பொருள்களை பங்கு வைப்பதை போன்று பங்கு வைக்க வேண்டுமா, அல்லது இதுக்கு வேறு ஒரு பெயர் இருக்கின்றதா? இது ஒரு முக்கியமான சட்டம். அதாவது யுத்தத்தில் விடுபடக்கூடிய பொருட்களுக்கு பேர் என்ன? கனிமத். யுத்தம் செய்யாமல் இப்படியாக யாராவது ஒரு எதிரணி அவர்கள் சரணடைந்து அவர்கள் தலை குனிந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு இப்படியாக ஒரு பொருளை அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள் என்று சொன்னால் இதுக்கு அரபியிலே ஃபை என்று சொல்லப்படும். இதில் நிறைய விளக்கம் இருக்குது. ஃபை ஃபை என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. இந்த ஃபை உடைய சட்டம் என்னன்னு கேட்டால், அதை மொத்தமாக அல்லாஹு தஆலா நபிக்கு சொந்தமாக்கி விடுகின்றான். இதுல வந்து பெரிய அளவுல யுத்தங்கள் செய்யவில்லை, யுத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்தினால. இதுல யுத்தத்துல போராளிகளுக்கு பங்கு வைப்பதை போன்றே அப்படித்தானே, கனிமத் பொருளை பொறுத்தவரையில 80% வந்து போராளிகளுக்கு போக வேண்டும், அதுல 1/5 20% தான் நபிக்கும். அதே போன்று வழிபோக்கர்கள், ஏழைகள், நபியுடைய குடும்பத்தினர்கள் என்றே 5 கூட்டத்தினர்களுக்கு பங்கு வைக்க வேண்டும். وَعَلَمُوا أَنَّمَا غَنِمْتُمْ مِنْ شَيْءٍ فَأَنَّ لِلَّهِ خُمُسَهُ وَلِرَسُولِهِ என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கின்றனே. ஏழைகள், அதே போன்ற வழிபோக்கர்கள், அனாதைகள், இவர்களுக்கு என்று சொல்லி அந்த 20% பங்கு வைக்க வேண்டும், 80% போராளிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பனு நதீர் படையினர்களிடத்தில் இருந்து, கோத்திரத்தினர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட சொத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ரில் சொல்லுகின்றான், இது நபியவர்களுக்கு முழுக்க முழுக்க சொந்தமானது, நபியவர்களுக்கு முழுக்க முழுக்க சொந்தமானது. ஆகவே இதில் யாருக்கும் பங்கு கிடையாது, யாருக்குமே பங்கு கிடையாது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முழு சொத்தையும் கைப்பற்றி என்ன செய்கின்றார்கள், அதிலே முஹாஜிர்கள், மக்காவை துறந்து மதீனத்துக்கு ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர்கள் தான் அந்த காலத்திலே மிகவும் வறியவர்களாக இருந்தார்கள். அவர்களே பெரும்பாலான முஹாஜிர்களுக்கு இதை பங்கு வைத்தார்கள். நபியவர்கள் தனக்கு சொந்தமாய்க் கொள்ளவில்லை, அதிலே முஹாஜிர்களுக்கு பெரும்பாலான பகுதியை கொடுத்தார்கள். அதே போன்று அன்சாரிகளையும் ஒரு சில வறிய சஹாபாக்கள் இருந்தார்களா இல்லையா, அபூ துஜானா போன்ற நபிச்சோழர், அதே போன்று சஹல் இப்னு ஹுனைஃப், அபூ துஜானா சஹல் இப்னு ஹுனைஃப் போன்ற வறிய அன்சாரி தோழர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பனு நதீர் கோத்திரத்தினர்களுடைய சொத்தில் இருந்து பங்கு வைத்தது மாத்திரமின்றி, நபி அவர்கள் இந்த சொத்தில் இருந்துதான் அவர்களுடைய குடும்பத்துக்கான 1 வருடத்துடைய உணவுப் பொருட்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர்களே. நபி அவர்களுடைய, நபி அவங்க வந்து ஹதீஸ்கள் வருதா இல்லையா, 1 பிறை, 2 பிறை, 3 பிறை, என்ன 2 மாதங்கள், 3 பிறைகளை காணுவோம். முஹர்ரத்துடைய பிறையை கண்டு அதுக்கு பின்னாடி சஃபருடைய பிறை, ரபியுல் அவ்வல் பிறைனா 2 மாதங்கள், 60 நாட்கள் நபியுடைய வீட்டிலே எந்த விதமான தீயும் எரிய மாட்டாது. அப்ப எப்படி வாழ்ந்தீங்க, பேரித்தம்பளமும் தண்ணீர் தான் அவர்களுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனா நபி அவர்கள் மதீனாவுடைய காலத்திலே நபி அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில தங்களுடைய மனைவி மக்களுக்காக 1 வருடத்துடைய உணவுப் பொருள் அவர்களுடைய கைவசம் இருந்தது. இவ்வளவு பெரிய நபி இப்படி தவக்குள் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்களா இல்ல, இதற்கு இதுல மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. தன்னுடைய 1 வருடத்துடைய உணவுப் பொருளை நபி அவர்கள் ஏற்கனவே தயார்படுத்தி வைத்து விடுவார்கள். இந்த பனு நதீர் கோத்திரத்தினர்கள் இவர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கப்பட்டதுக்கு பின்னாடி அங்க பேரித்தம் பழங்கள் இருந்தது, அங்க ஏனைய சொத்துக்கள் இருந்தது, இதெல்லாம் நபிக்கு சொந்தமானது. அப்ப இதை முழுக்க எடுத்து இதுல இருந்து தங்களுடைய மனைவியர்களுக்கே குடும்பத்துக்கு தேவையான 1 வருடத்துடைய உணவின் ஏற்பாட்டை நபி அவர்கள் செய்து விடுவார்கள். இதுல தடை கிடையாது. எங்களிடத்தில் ஒரு ஸ்டோர் இருக்கும்பட்டிருந்தா இந்த சேதமாகாத பொருட்கள், அரிசி, சீனிமாவு போன்ற பொருட்கள் என்ன செய்யலாம், ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். அதுல பல லாபங்கள் இருக்கின்றது. என்ன விலை உயர்வுகள், இப்படியான இந்த வெட் பிரச்சனைகள் வரணத்துல இதுல என்ன செய்யலாம், ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். தவறு இருக்குதா, தவறு இல்ல. நபியவங்க இதை மேற்கொண்டாங்க, நபியவங்க விசேஷமாக இப்படி வசதி வந்த காலத்துல மேற்கொண்டாங்க, பிரச்சனை இல்லை. இதுல தடைகள் எதுவுமே கிடையாது. இது ஒரு முக்கியமான சட்டம். சரி, இது வந்து இப்னு இஸ்ஹாக், இந்த சம்பவம் வந்து இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலே இதுதான் இந்த பனு நதீர் கோத்திரத்தினர்களுடைய வெளியேற்றத்துக்கான காரணம் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அபூ தாவூதுடைய ரிவாயத்தை பார்த்தா இதுக்கு நேர்மாற்றமான ஒரு காரணம் தான் பனு நதீர்களுடைய வெளியேற்றத்துக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதையும் சுருக்கமாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்ட, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த துரோக முயற்சி தான் இவர்கள் வெளியேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தது. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார்கள். அபூ தாவூத், அதே போன்று முசன்னஃப் அப்துர் ரஸாக் அவர்களுடைய நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு வேறு ஒரு காரணம், என்ன காரணம் என்று சொன்னால், உஹுதுடைய போரிலே நபி அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பின்னடைவை கண்டு மதீனாவுடைய சற்று ஒரு மன தளர்வுடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய குறைசி காவிர்கள் இந்த பனு நதீர் கோத்திரத்தினர்களுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள், நீங்களோ மதீனாவுல எப்படி இருக்கிறீங்க, பலமான கோட்டைகளிலே உங்களுடைய இருப்பிடங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களிடத்திலே பொருளாதார வசதி இருக்கின்றது, ஆட்பலம் இருக்கின்றது, எங்களுடைய மக்கள் அப்படின்னா முஹம்மதும் அவருடைய கூட்டமும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, இவர்களை நீங்க எதிர்த்து போரிடத்தான் வேண்டும் என்று அவர்களை தூண்டி விடுகின்றார்கள். அப்படி நீங்கள் இவர்களை எதிர்த்து போரிடவில்லை என்று சொன்னால், உங்களை எதிர்த்து நாங்கள் போரிட்டு உங்களுடைய பெண்களை எல்லாம் நாங்கள் சிறை கைதிகளாக சிறைபிடிப்போம் என்ற ஒரு அச்சுறுத்தல் தகவலை பனு நதீர் கோத்திரத்தினர்களுக்கு கடிதம் மூலமாக குறைசிகள் அனுப்பி விடுகின்றார்கள், அசந்து விடுகின்றார்கள். இப்படியான குறைசிகளுடைய ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கின்றதா? உடனடியாக நாங்கள் முகம்மதை எதிர்க்க தயாராக வேண்டும், எங்களுடைய பெண்களை சொத்துக்களை பாதுகாப்பதாக இருந்தால், குறைசிகளுடைய பிடியில இருந்து பாதுகாப்பதாக இருந்தால் முகம்மதை எதிர்க்க வேண்டும் என்று, அதுவும் தந்திரமாகத்தான் தந்திரமாக செயல்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள், ஆள் அனுப்புகின்றார்கள். முகம்மதே, இப்ப எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இப்படி இரண்டு அணிகளாக பிரிந்திருப்பது? ஒன்று நீங்க எங்களுடைய கொள்கையில வரணும், அல்லது நாங்க உங்களோட கொள்கையில சேரணும். அதனால நாங்க ஒரு முயற்சி செய்வோம், எங்கள பக்கத்தில் இருந்து 30 பேர்கள் கொண்ட அறிஞர்கள், அஹ்பாரர்கள் என்று சொல்லக்கூடிய யூத மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் 30 பேர் அனுப்புவோம். நீங்க உங்களோட சஹாபாக்கள் 30 மார்க்க அறிஞர்கள் நீங்கள சேர்ந்து வாங்க, நீங்க ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுங்க, ஒரு டயலாக் சமாதானமாக பேசுங்க, உங்களோட கருத்துக்களை ஏற்று எங்களுடைய இந்த அறிஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா, நாங்க முழு கோத்திரமே பனு நதீர் கோத்திரத்தினர்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தில் இணைந்து நாங்கள் ஒன்னாக சமாதானமாக மதீனாவிலே எதிர்காலத்தில் வாழலாம். இப்படி சொன்ன நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, இது ஒரு பெரிய ஆஃபர் அல்லவா, நல்ல ஒரு சந்தர்ப்பம், இவர்களுக்கு தாவாவை எத்தி வைப்பதற்கே சத்தியத்தில் இருக்கிறோம், அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க என்பதில் தெளிவாக நபி அவங்க இருந்தாங்க. உடனடியாக 30 தோழர்களை தயார்படுத்திக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இரு சாரார்களும் சந்திப்பதற்கு தயாரான நேரத்தில் பார்த்தாங்க, இப்ப 30 பேரோட முகமது வர்றார். இவர்களுடைய முயற்சி என்ன? நபியை கொலை செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த வெளியேற்றத்துக்கான முக்கியமான காரணம் நபி அவர்களை வஞ்சகமான முறையில் கொலை செய்வதற்காக இவர்கள் மேற்கொண்ட முயற்சி தான். இது இப்னு இஸ்ஹாக்குடைய ரிவாயத்தில் ஒரு விதமாகவும் அபூ தாவூதுடைய ரிவாயத்தில் வேறு விதமாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. எப்படி இடம்பெற்றிருந்தாலும் இவர்கள் மேற்கொண்ட ஒரு சதி முயற்சியின் விளைவாகத்தான் இவர்களுக்கு இந்த முடிவு கட்ட முடிவு கிடைத்தது. அதனால இப்ப 30 தோழர்களோட நபியும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க பேசுறாங்க, பயந்தானே இவர்களுக்கு, கோழியர்கள் எப்படி இருந்தாலும் நேரடியாக எதிர்த்து போரிட மாட்டார்கள். இவங்களுக்குள்ள பேசுறாங்க, இந்த வர்ற 30 பேரும் வந்து தங்களுடைய உயிரை துச்சமாக வைத்து முகம்மதை காக்கும் அளவுக்கு வீரம் உள்ளவர்கள், தங்களுடைய உயிரை எல்லாம் இந்த முகம்மதுக்கு ஏதாவது தாக்குதல் ஏற்படும் என்றிருந்தா உயிரை தியாகம் செஞ்சிருவாங்க. அந்த நிமிடத்தில் உயிரை தியாகம் செய்து அவர்களுடைய சோழராகிய முகம்மதை பாதுகாத்துக் கொண்டு சென்றுவாங்க. அதனால இப்ப நாங்க 30 பேரை எதிர்த்து போரிடுவது என்பது எங்களுக்கு நல்ல முறை அல்ல. கிட்ட வந்து சொன்னாங்க, இவ்வாறு முகம்மதே, இப்ப நீங்க 30, நாங்க 30, 60 பேர் இருந்து பேசினா சத்தம் எல்லாம் கூடும், எங்களுக்கு ஒண்ணு விளங்காது, உங்களுக்கு ஒண்ணு விளங்காது. ஒரு தந்திரமான மோசமான துரோகிகள் சொல்களை, எவ்வளவு ஒரு வஞ்சக உணர்வு கொண்டவர்கள், துரோக உணர்வு கொண்டவர்கள். இவர்களுடைய முயற்சி என்ன? முகமதை கொலை செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்து முடித்து விட வேண்டும். அதனால பாக்குறாங்க, இந்த 30 பேரை எதிர்த்து நம்ம 30 பேருக்கு தாக்கு பிடிக்க முடியாது, சொல்றாங்க நீங்க திரும்பி போங்க. இப்ப நாங்க ரெண்டு பேர் சொல்றது விளங்காது, எங்களுக்கு ஒரு தெளிவுக்கு வர முடியாது, 3 பேரோட வாங்க, லேசா விஷயத்தை முடிச்சல தானே, நீங்க 3 பேர் அழைச்சிட்டு வாங்க, எங்க பக்கத்துல இருந்து 3 பேர் வருவாங்க, நீங்க 3 பேரும் நீங்களும் வாங்க, நம்ம பக்கத்துல இருந்து 3 பேர் வருவாங்க, இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தா அந்த முடிவின்படி இரு சாரார்களும் செயல்படுவோம். இப்ப என்ன செய்கின்றார்கள்? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் உடன்படுகின்றார். அதற்கும் உடன்பட்டு 3 தோழர்களோட வர்றாங்க. இவங்களை என்ன செய்யறாங்க, 3 யூதர்கள், அவர்களுடைய அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3 தோழர்களோட, 3 யூதர்களோட இவர்களும் வெளிவருகின்றார்கள். ஆனா இவர்களுடைய உள்ளத்தில் நபிய கொலை செய்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் இந்த குத்துவாள்கள் என்று சொல்ல, டிராகன் சொல்லுவோமே, இந்த குத்துவாள் கிறிஸ்தர் சொல்றாங்க ஊர்ல பச்சல, இந்த வாள்களோட சின்ன வாள் இதுகளோட இந்த 3 பேரும் வெளிவர்றாங்க. வெளிவரக்கூடிய நேரத்தில் ஒரு யூத பெண்மணி, அந்த பெண்ணுடைய ஒரு சொந்தக்காரர் இஸ்லாத்தை ஏற்று நபி அவர்களோட இணைந்த இருந்தார். உடனடியாக இந்த பெண்மணி செய்தி அனுப்புகின்றாள். தன்னுடைய அந்த சகோதரனுக்கு செய்தி அனுப்புகின்றான். என்ன செய்யறது? இந்த பனு நதீர் கோத்திரத்தினர்கள், ஒரு துரோகத்தை தான் கட்டவிழ்த்து விட தயாராக இருக்கின்றார். இவர்கள் பேச்சுவார்த்தைக்கோ மார்க்கத்தை விளங்குறதுக்கோ தயாராக இல்ல. முஹம்மதை கொலை செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி முயற்சியிலே தான் இவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். அதனால தற்பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளும்படி உங்களுடைய தோழராகிய முஹம்மதுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்றே இந்த பெண்மணி செய்தி அனுப்ப, அந்த செய்தி நபி அவர்களுக்கு வருகின்றது. அந்த செய்தி நபி அவர்களுக்கு வந்ததும் உடனடியாக நபி அவர்கள் அந்த பயணத்தை நிறுத்திவிட்டு நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார்கள். இன்னக்கும் லா தஅமனூன இந்தி இல்லா பிஅஹ்தின் துஆஹிதூனனி அலைஹ், உங்களை எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களை எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க என்னோட ஒரு அறுதிமானம் செய்து கொள்ள வேண்டும், என்னுடைய உயிருக்கு எங்களுடைய என்னோட வரக்கூடியவர்களுடைய உயிருக்கு நீங்க எந்த சேதமும் செய்ய மாட்டீர்கள் என்ற ஒரு எக்ரிமெண்ட்டை நீங்க தந்தால்தான் உங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் என்று செய்தி அனுப்புகின்றார்கள். அவர்கள்ட்ட செய்தி போனதும் கிளம்பி போயிட்டாங்க. அடே மெசேஜ் லீக் ஆகிட்டது, இப்ப நாங்க சரண்டர் ஆகினா இது உண்மையாகிவிடும், இதை நாங்க ஒரு பொய் செய்தியாக அப்படியே கதையை விட்டுடுவோம், அப்படி எல்லாம் இல்லை என்றே கதையை விட்டுடுவோம், அதனால இப்ப கட்டுப்படவும் முடியாது. ஆமா, நாங்க எக்ரிமெண்ட் தர்றோம் சொன்னாலும் அதுக்கும் இவர்கள் தயாரில்லை, இல்ல நாங்க இதுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை, இப்படி எல்லாம் இல்லை என்று சொல்லி மறுக்கின்றார்கள். இப்படி எல்லாம் எங்களுக்கு உடன்பட முடியாது என்று மறுக்கின்றார்கள். மறுத்ததற்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அழைத்து சென்று அந்த மக்களோடு ஒரு நாள் போரிடுகின்றார்கள், ஒரு நாள் போரிடுகின்றார்கள். அதற்கு பின்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனு குறைவா கோத்திரத்தினர்களிடத்திலே செல்கின்றார்கள். பனு குறைவா கோத்திரத்தினர்களிடத்தில் சென்று அவர்களிடத்திலையும் இதே மாதிரி சொல்றாங்க, நீங்கள் எங்களோட மதீனாவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு ஒரு அறுதிமானம் தர வேண்டும், நீங்க எங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீர்கள் என்று ஒரு அறுதிமானம் தர வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் பார்க்கிறாங்க, இப்ப நிலைமை மோசமா இருக்குது, பனு நதியரோட நடந்த நிலைமை மோசமா இருக்குது, அதனால உடனடியாக பனு குறைலாக்கள் ஒரு அறுதிமானத்தை கொடுத்து விடுகின்றார்கள். அப்ப அவர்களுடைய பகுதி நபி அவர்களுக்கு பாதுகாப்பாகி விட்டது. இவர்களை எதிர்த்து 6 நாட்களோ அல்லது 15 நாட்களோ முற்றுகையிட்டதற்கு பின்னால் அவர்களை அந்த கோட்டைகளில் இருந்து இறக்கி சென்று அவர்களை மதீனாவில் இருந்து ஷாமுக்கு நபி அவர்கள் வெளியேற்றினார்கள். இது அபூதாவுதுடைய ரிவாயத். இந்த எல்லாத்தையும் வைத்து குர்ஆனிலே சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், முழு அத்தியாயத்தில் பெரும்பாலான பகுதி இந்த சம்பவத்தை ஒட்டி தான் இறங்கி இருக்கின்றது. சுருக்கமாக நாங்கள் இதை பார்ப்போம் சொல்களே. அல்லாஹு தஆலா இதிலே சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம் என்று ஆரம்பித்து ஹுவல் லதீ அக்ரஜல் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி மின் தியாரிஹிம் லி அவ்வலில் ஹஷ்ர் மா பனன்தும் அன் யஃக்ருஜு வ பன்னு அன்னஹும் மானிஅதுஹும் ஹுஸூனுஹும் மின் அல்லாஹ் فأتاهم الله من حيث لم يحتسبوا وقذف في قلوبهم الرعب يخربون بيوتهم بأيديهم وأيدي المؤمنين فاعتبروا يا أولي الأبصار. அடிக்கடி நான் ஓதுறது, அடிக்கடி ஓதக்கூடிய சூரா அஸ்மாவுல் ஹுஸ்னால நிறைய பேர்கள் வருது கடைசியில, அல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லஹு கடைசி வசனங்கள். அந்த சூரத்துடைய ஆரம்ப பகுதி தான் சூரத்துல் ஹஷர். அதனுடைய ஆரம்ப பகுதியில் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களே இறை நிராகரித்தவர்கள், அவர்களை அவர்களுடைய வீடுகளில் இருந்து முதல் தடவையாக வெளியேற்றியவன் அல்லாஹ், அவர்களை முதல் தடவையாக வெளியேற்றியவன் அல்லாஹ், அவர்கள் அவர்களுடைய ஊர்களை விட்டு இவ்வளவு பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்து வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. தோழர்களை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், இவங்களுமா வெளியேறுவாங்க என்று நீங்க எண்ணிக்கூட பார்க்காத பலமிக்க அந்த கோத்திரத்தினர்களை கூட்டத்தினர்களை நாங்கள் தான் வெளியேற்றினோம். அல்லாஹுடைய பிடியில இருந்து அவர்களுடைய கோட்டைகள் அவர்களை பாதுகாக்கும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அவங்களும் நினைக்கல, நீங்களும் நினைக்கல, அவங்களும் கனவுல கூட நினைத்து பார்க்கல, நீங்களும் நினைத்து கூட பார்க்காத பலமிக்க அந்த பனு நதீர் கோத்திரத்தினர்களை அல்லாஹ் தான் வெளியேற்றினான். ஃபஅதாஹும் அல்லாஹ் மின் ஹைது லம் யஹ்தஸிபு, அவர்கள் எதிர்பாராத புறத்திலே இருந்து அல்லாஹ் அவர்களிடத்திலே வந்து அவர்களுடைய உள்ளத்திலே பயத்தை அல்லாஹு தஆலா போட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரத்திலே யுஹ்ரிபூன புயூதஹும் பிஐதீஹிம் வைதில் முஃமினீன், அவர்களுடைய வீடுகளை அவர்களே பாழ்படுத்தினார்கள், அழித்தார்கள், உடைச்சாங்களா இல்லையா, அதே நேரத்தில் மூமிங்களும் உழைத்தார்கள். இதை வைத்து மூமிங்களை நீங்கள் படிப்பினை பெறுங்கள், புத்தியுள்ளவர்கள் இதை வைத்து படிப்பினை பெறுங்கள், அறிவுடையவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லி வருகின்றான். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனமாக சொல்லுகின்றான், இந்த கேடுகட்ட முடிவு இவர்களுக்கு வருவதற்கான காரணம் என்ன, தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறியது மாத்திரமில்ல, அவர்களுடைய கைகளினாலே அந்த வீடுகளை உடைத்து எரிந்து கொண்டு அந்த இடத்தில இருந்து இழிவானவர்களாக நாடு கடத்தப்பட்டார்களே. இதற்கான காரணம் என்ன சொன்னால், அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைத்துக் கொண்டார்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எதிரான நடவடிக்கையிலே அவர்கள் இறங்கினார்கள். யார் அல்லாஹுக்கு எதிராக நடவடிக்கை செய்வதற்கு மேற்கொள்ளுகின்றார்களோ அதற்கு முற்படுகின்றார்களோ அல்லாஹு தாலா கடுமையாக அவர்களை தண்டிப்பான், கடுமையாக தண்டிப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அவர்களை முற்றுகையிட்ட நேரத்திலே, அவர்களை முற்றுகையிட்ட நேரத்திலே அவர்களுடைய பேரீச்ச மரங்களிலே வெட்டியதும் வேரோட சிலதை நீங்கள் விட்டுவிட்டீர்களே, இதுவும் அல்லாஹுடைய கட்டளை தான். அதனால் இது வந்து ஃபசாது இல்ல, இது வந்து அழிவு இல்ல, அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம். ஏன் நபியுடைய கட்டளைனா அல்லாஹுடைய கட்டளை தான், வஹியின் பிரகாரம் தான் நீங்கள் இதை மேற்கொண்டீர்கள், இதனால உங்களுக்கு குற்றம் இல்லை, இதனால் அந்த பாவிகளை அல்லாஹு தாலா இழிவுபடுத்தினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அதிலே இருந்து பெறப்பட்ட அந்த சொத்துக்களுடைய சட்டத்தை சொல்லுகின்றான், ஃபைவுடைய சட்டத்தை சொல்லுகின்றான். அப்ப சூரத்துல் ஹஷர் அல்லாஹு தாலா முதலாவதாக யூதர்கள் வெளியேற்றப்பட்டதை சொல்லுகின்றான். அதே போன்றே அவர்களுடைய அந்த முனாஃபிக்குகள் இவர்களோடு நடந்து கொண்ட முறை பின்னால் வரும், அதை பற்றி சொல்லுகின்றான். அதே போன்று ஃபைவுடைய சட்டம், இப்படியாக அல்லாஹு தாலா நபிக்கு கொடுத்த சொத்தை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லுகின்றான். அதை எப்படி சொல்லுகின்றான், வமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின்ஹும் فما اوجفتم عليه من خيل ولا ركاب ولكن الله يسلط رسله على من يشاء والله على كل شيء قدير. الله تعالى அவர்களிடத்திலே இருந்து தன்னுடைய தூதருக்கு எதையெல்லாம் அல்லாஹு தாலா கைப்பற்றுமாறு செய்தானோ, அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து நபி அவர்களுக்கு எதையெல்லாம் கைப்பற்றுமாறு செய்தானோ அதற்காக வேண்டி நீங்கள் குதிரைகளையோ ஏனைய படைகளையோ எடுத்து நீங்கள் முயற்சி செய்யவில்லை, நீங்க பெரிய அளவுல போர்க்களத்தில் இறங்கி அவர்களோட எதிர்த்து போரிட்டு அந்த சொத்துக்களை கைப்பற்றி இருந்தால் தான் அது யுத்தத்திலே பெறப்பட்ட கொள்ளை பொருள், கனிமத்துடைய சட்டம். நீங்க சண்டை செய்யாம அவங்களாகவே ஒப்படைச்சிட்டு போனதுனால இது வந்து மொத்தமாக நபிக்கு தான் சொந்தம். இது முக்கியமான சட்டம், இது ஜிஹாதுடைய இந்த சட்டங்களை பத்தி பேசினதுல முக்கியமாக அறிஞர்கள் இந்த தலைப்புல பேசியிருக்கின்றார்கள். ஆகவே வலாக்கின் அல்லாஹ் யுஸல்லித்து ரஸூலஹு அலா மன் யஷா, யுஸல்லித்து ரசூலஹு அலா மன் யஷா, அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களை நாடியவர்களுக்கு எதிராக சாட்டி விடுவான், அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன். அதற்கு பின்னால் மீண்டும் சொல்கிறான், மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் அஹ்லி குரா ஃபலில்லாஹி வலிர்ரசூலி வலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வபனி ஸபீலி கைலா யகூன தூலதன் பைனல் அக்னியா மின்கும் வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதூ. அந்த சட்டத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொடுக்கின்றார்களோ அதை நீங்கள் பொருந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு, எதை தடுத்து விடுகின்றார்களோ அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இதுல பல விளக்கங்கள் இருக்கின்றதே, இது அந்த கைப்பற்றப்பட்ட பொருளே நபி அவர்கள் கொடுத்ததிலே நீங்கள் எதையும் அந்த முஹாஜிர்களுக்கு கொடுத்ததனால அன்சாரிகள் வந்து அவர்களுடைய உள்ளத்தில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படக்கூடாது, நபி அவர்கள் அவர்களுக்கு சொந்தமாக கிடைத்ததை பங்கு வைத்திருக்கின்றார்கள். இப்ப யுத்தத்தில் பெறப்பட்ட கனிமத்தாக இருந்தா முஹாஜிர்களுக்கு மாத்திரம் பங்கு வைக்க முடியாது, சரி சமமாக அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட இரு சாரார்கள், முஹாஜிர்கள் அன்சாரிகள் இரு சாரார்களுக்கும் சரிசமமாக பங்கு வைக்க வேண்டும். ஆனா இதை பொறுத்தவரையில முஹாஜிர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு மாத்திரம் பங்கு வைத்தார்கள். அன்சாரிகள் சஹல் இப்னு ஹுனைஃப் அதே போன்ற அபூ துஜானா போன்ற வறிய ஒரு சில சஹாபாக்களுக்கு மாத்திரம் பங்கு வைத்தாங்க. அதனால அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுடைய தூதர் கொடுத்ததை எடுத்துக் கொள்ளுங்கள், தடுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள். இப்ப இது வேறு விஷயங்களையும் வரும், இது பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மார்க்கம் என்று எதையெல்லாம் நபியவர்கள் உங்களுக்கு எடுத்து வந்து தருகின்றார்களோ அதை நீங்கள் எடுக்க வேண்டும், எதையெல்லாம் தடுக்கின்றார்களோ அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நபியை ஏற்றுக்கொள்வதில் முக்கியமான விடயம். அதனால இது எதை காட்டுகின்றது, இன்னும் ஒரு முறையில இந்த வசனத்தை நாங்கள் விளங்கினோம் என்று சொன்னால் சுன்னாவையும் பிதாவையும் வலியுறுத்துகின்றதா இல்லையா? இது நபியவர்கள் கொடுத்தவைகள் சுன்னாக்கள், நபியவர்கள் தடுத்தவைகள் பிதாக்களும் ஹராமானவைகளும் சிற்குடைய விடயங்களும். ஆகவே எதையெல்லாம் நபியவர்கள் உங்களுக்கு கொடுத்தார்களோ, மார்க்கம் என்று இதையெல்லாம் எடுத்து நடவுங்கள் என்று சொன்னார்களோ அவைகளை நீங்கள் கவனமாக நிதானமாக எடுத்து நடவுங்கள், அவைகள் மார்க்கம். அதாக்குமுர் ரசூலு ஃபகுதூ வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹூ, தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள். விதத்தான விடயங்கள், பாவமான காரியங்கள், சிற்கு சார்ந்த விடயங்கள், இவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும், முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மீண்டும் சொல்லுகின்றான், இதுல யாருக்கு பங்கு இருக்கின்றது, முஹாஜிர்களுக்கு பங்கு இருக்கின்றது. அன்சாரிகளை அல்லாஹு தஆலா புகழ்ந்தும் சொல்லுகின்றான். அந்த அன்சாரிகளை பொறுத்தவரையில வல்லதீன தபவ்வு உத்தாரவல் ஈமான மின் கப்லிஹிம், முஹாஜிர்களுக்கு முன்னால் முஹாஜிர்கள் வரக்கூடிய நேரத்திலே அத்தார் என்று சொன்னால் மதீனா, மதீனாவை தங்களுடைய இருப்பிடமாக கொண்ட அன்சாரிகளை பொறுத்தவரையில் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்களை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்த முஹாஜிர்களை அவர்கள் உள்ளத்தினால் நேசிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சான்று சொல்லுகின்றான். அந்த அன்சாரிகளுடைய ஈமானுக்கு யார் சாட்சி பகர்கின்றான்? அல்லாஹ் சாட்சி பகர்கின்றான். அவர்களை நோக்கி அவர்களிடத்திலே மார்க்கத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்தவர்களை அவர்கள் யுஹிப்பூன மன் ஹாஜ் மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை இட்டு, முஹாஜிர்களுக்கு கொடுக்கப்பட்டதை இட்டு அவர்களுடைய உள்ளத்தில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் வரமாட்டார். இன்றைக்கு பாருங்க சோர்களே, இன்றைக்கு சில அசம்பாவிதங்களின் மூலமாக ஊர்ல இருந்து வெளியேற்றப்பட்டு நல்லா இதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இன்றைக்குள்ள நிலைமையில அல்லாஹ் என்ன சொல்ல நல்லா கவனிங்க. இந்த பனு நதீர் கோத்திரத்தினர்களிட இருந்து நபி அவர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறது. இது நபி அவங்க யாரை பங்கிட்டு கொடுக்கறாங்க? முஹாஜிர்களை கொடுக்கறாங்க. எங்க இருந்து கொடுக்கறாங்க? அடி மதீனாவுல எங்கட சொந்த இடத்துல, மக்காவுல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு எங்கட சொந்த இடங்கள்ல இருந்து கொண்டு முஹம்மது இந்த சொத்தை எடுத்து அவருடைய ஊர்வாசிகளை தானே கொடுக்கிறாரு. பிரச்சனையா இல்லையா? பிரச்சனை. அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த அன்சாரிகள் தந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இவங்க அப்படிப்பட்டவங்கல்ல, இவங்களோட உள்ளத்துல இம்மி அளவு கூட இதை பற்றிய எந்த கவலையும் வரமாட்டார். இன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து பிரச்சனையினால இன்னைக்கு கண்டி மக்கள் அவர்களுடைய சில சில அக்கம் பக்கத்து வீடுகளில் போய் குடியிருக்கிறாங்க. இப்ப போய் உணவுப் பொருட்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு போய் அந்த அகதிகளா இருக்கக்கூடியவங்களை கொடுக்கப்படுது. இப்ப வீடுகளில் வச்சிருக்கக்கூடியவங்க நினைப்பாங்க, எங்களை விட்டு இவங்களுக்கு கொடுக்கறதா? எங்கட வீட்டில் இருந்துட்டு நாங்க தான் இவங்களுக்கு சோறு போட்டிருக்கிறோம், நாங்க தான் இவங்களுக்கு இருப்பிடம் கொடுத்திருக்கிறோம், இப்ப இவர்களோட சேர்த்து எங்களுக்கு தர வேண்டுமே என்று இவர்கள் அடம்பிடிக்கலாம்னு கேட்டா, எல்லாம் குர்ஆன் இருக்கின்றது சோர்களே, இது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. சம்பவங்கள், பிரச்சனைகள், யுத்தங்கள் மாறி மாறி வந்தாலும் எல்லா காலத்துக்கும் கட்சிகளை பொருத்தமானதுதான். இப்ப இந்த குர்ஆன் வசனம் அந்த மக்களுக்கு படித்து காண்பிக்கப்பட வேண்டும். இப்படியா நிலை வந்தால் உங்களுடைய மனசுகளை உள்ளங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உரியவர்கள், தகுதி உள்ளவர்களுக்கு அதுகள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் கண்டுகொள்ளாமல் அடுத்த பக்கம் பார்த்துக்கோங்க. அந்த ஆசை உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அன்சாரிகளை உங்களுக்கு அல்லாஹு தஆலா இயல்புலே உங்களுக்கு இயல்பு வாழ்க்கை உங்களுக்கு நல்லாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அந்த முஹாஜிர்களுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து உங்களுடைய உள்ளத்திலே காழ்ப்புணர்ச்சி வரக்கூடாது. இது அல்லாஹு தஆலா எப்படி சொல்கின்றான்? அவங்க உள்ளத்தில் இல்லைன்னு சொல்ல, அவர்கள் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், வந்தவர்களை மனப்பூர்வமாக ஏற்று அவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்தவர்கள். இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை இட்டு அவர்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான மனக்கசப்புகளும் வரமாட்டாது. மாத்திரமின்றி வல உகான பிஹிம் ஹசாசா, சொல்லிவிட்டல்லா சொல்றான், அவர்களுக்கு தேவை இருந்த பொழுதிலும் சொல்லிவிட்டல்லா சொல்லுகின்றான், பொறுத்தவரையில் அவர்களிடத்தில் தேவை இருந்த பொழுதிலும் மற்றவர்களை முற்படுத்தக்கூடியவர்கள் தான் அன்சாரிகள். எவ்வளவு பெரிய சர்டிபிகேஷன், எப்படி சர்டிஃபை பண்ணல. இந்த அன்சாரிகளுடைய மனோநிலை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவர்களிடத்தில் இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறங்கினது தெரியுமா இல்லையா? அந்த விளக்கை அணைத்து நபியுடைய விருந்தாளிக்கு உணவளித்தாங்க, அந்த மனிதருடைய விடத்தில் இறங்குகின்றது. அவர்களை விட மற்றவர்களை முற்படுத்துவார்கள், அவர்களுக்கு தான் தேவை இருக்கு. தங்களுக்கான தேவை, தங்களுக்கான உணவு, இரவு உணவு தயார் செய்யப்பட்டிருந்தது வீட்டிலே, தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்குமான உணவு தான் வீட்டில் இருக்கின்றது, மேலதிகமாக எதுவும் இல்லை. நபியுடைய விருந்தாளி வருகின்றார், யாருமே ஏற்க தயாரில்லை. இந்த சஹாபி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உணவு கொடுக்கின்றார்கள். உணவு எப்படி செய்யறது? கொடுக்க முடியாது, போதிய அளவு உணவு இல்லை. விருந்தாளி பசியோட வந்திருக்கிறாரு, பிள்ளைகள் அப்படியே படுக்க விடும்படி ஒரு பிளான் செய்யறாங்க. மனைவிக்கு சொல்றாங்க, நீ இந்த விளக்க சரி செய்த மாதிரி அப்படியே அணைத்து விடு, நான் சாப்பிடுற மாதிரி பாசாங்க செய்யறேன். எப்படி சட்டம்? இதெல்லாம் எதுக்காக வேண்டி? அந்த நபியுடைய விருந்தாளியை திருப்தியாக விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு செட்டப்பை செய்துட்டு மறுநாள் காலையில் குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. நாளை கியாமத்து வரைக்கும் படிக்கப்படும். இது எங்கிருந்து வருஷர்களே? உள்ளத்தில் இருந்த அந்த தியாகம் வந்தால், அந்த செலவீனம் உள்ளத்தில் இருந்து வந்தா. இன்றைக்கு பத்தை கொடுத்துட்டு அதுக்கு கணக்கு விளக்கு அதை கிளியர் பண்ணணும். இதில் என்னடா இது, வெளியேற்றி விட்டாயே, இந்த சேப்பில் இருந்து பொக்கெட்டில் இருந்து வெளியேற்றினா நீ அதை பின்னால் போய் கணக்கு பார்க்கணுமா? அதை நம்பிக்கையான மனிதன் சொல்லி ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டாயே, பிந்தி அதுக்கு என்ன கணக்கு விளக்கு? அது எடுத்தவர்கள் கணக்கு விளக்கு காட்டுறது நியாயம் தான், ஆனால் இதை தேடிட்டு இல்லை என்று சொன்னால் அதுக்கு வேற பிரச்சனை இல்லை சவர்களே. இது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. பாருங்க, அல்லாஹு தஆலா சான்று பகர்கின்றான். அவர்களுக்கு தேவை இருந்த பொழுதிலும் அவர்களுடைய தேவையை பிற்படுத்தி அடுத்தவர்களை முற்படுத்தக்கூடியவர்கள் தான் அன்சாரிகள். அதே நேரத்தில் அந்த வரிய முஹாஜிர்களுக்கு ஏதாவது கொடுப்பனவுகள் இஸ்லாமிய ஆட்சியில இருந்து கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, அதை பத்தி கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் அன்சாரிகள். கடைசியாக ஒரே கமனான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான், யாருடைய உள்ளத்தில இருந்து அல்லாஹு தஆலா கஞ்சத்தனத்தை விட்டு எவரை பாதுகாக்கின்றானோ அவர்கள் தான் ஜெயசீலர்கள், வெற்றி பெற்றவர்கள். விட்டு கொடுக்காதன்மை, இதில் இருந்து யாருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். சரி, அதுக்கு பின்னால் சொல்லுகின்றான், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்ன சொல்வார்கள், எங்களையும் மன்னித்து விடுவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஈமானுடன் முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. வலாசஜ் அல்ஃபிய குலூபினா கில்லல் லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். அடிக்கடி கேட்கிறவர்களே, ஒத்தனை பற்றிய பொறாமை எண்ணம் வந்தால், ஒத்தனை பற்றிய குரோத எண்ணம் வந்தால் இந்த துவா அடிக்கடி கேட்கணும். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன் ரப்பனா ஃபிர் லனா, நல்லா பாடுமாக்க, ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். எங்களுக்கு முன்னால் ஈமானுடன் மரணித்து சென்று விட்டார்களே, இவர்களை பற்றியோ ஏனைய இதர மூமிங்களை பற்றியோ இவர்களை பற்றியோ எங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான குரோத எண்ணத்தையும் இறைவா நீ விட்டு விடாதே, அந்த எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் போட்டுடா. பாருங்க, இதெல்லாம் இது எப்படியான ஒரு பண்பாடு. ஒரு யுத்தத்துக்கு பின்னால, ஒரு பிரச்சனைக்கு பின்னால நடந்த நிகழ்வை வைத்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இப்படி நடந்துடக்கூடாது, இப்படி உள்ளங்களை வந்துடக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்கப்பட எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இருக்குது, இந்த பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஈமானிய பக்குவம் அந்த பயிற்சி இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா தெளிவாக வழங்குகின்றான். அலம் தர இலல் லதீன நாஃபகூ, அடுத்ததாக தொடர சொல்லுகின்றான், அலம் தர இலல் லதீன நாஃபகூ, நயவஞ்சகர்கள் யாரு, அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல், யாருக்கு கொடுத்த அர்திமானம், பனு நதீர் கோத்திரத்தினர்களுக்கு சொன்னதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த நயவஞ்சகர்கள் அவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, யகூலூன லி இஹ்வானிஹிம் அல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப், வேதத்துடையவர்களே அவர்களோட சகோதரர்கள் தானே காஃபிர்கள். அந்த பனு நதீர் கோத்திரத்தினர்களுக்கு என்ன ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா, லஇன் உஹ்ரிஜ்தும் லனஹ்ருஜன்ன மஅக்கும், நீங்கள் இந்த மதீனாவுல இருந்து வெளியேற்றப்பட்டால் நாங்கள் உங்களோட வெளியேறுவோம். இவர்கள் பொய்தான் சொல்லுகின்றார்கள். இந்த வாக்குறுதியில இவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்று சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், லஇன் உஹ்ரிஜு, அந்த யூதர்கள் வெளியேற்றப்பட்டால் லா யஹ்ருஜூன மஅஹும், ஒரு பொழுதும் இந்த முனாஃபிக்கள் அவர்களோட சேர்ந்து வெளியேற மாட்டார்கள், அவங்க சொத்தெல்லாம் விட்டுட்டு வெளியேறுவாங்களா, வெளியேற மாட்டார்கள். வல இன் கூத்திலு லா யன்சுரூனஹும், அந்த யூதர்கள் நபியுடைய படையினால் எதிர்த்து போரிடப்பட்டால் இவர்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் மாட்டார்கள், வெளியேறவும் மாட்டார்கள், உதவிக்கரம் நீட்டவும் மாட்டார்கள். சமயத்தில் அவர்கள் உதவிதான் செய்வதற்கு முற்பட்டாலும் அவர்கள் பிரமுதுகு காட்டி ஓடுவார்கள், பின்னால் இவர்கள் தனித்து நிற்பார்கள், இவர்களுக்கு உதவி என்று தனித்து நிற்பார்கள். அழகாக அல்லாஹு தஆலா படம் பிடித்து காட்டுகின்றான், ஈமானிய படையை பார்த்து சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இருக்கின்றீர்களே மூமிங்களே, நீங்கள் அஷத்து ரஹபத்தன் ஃபீ சுதூரிஹிம், அவர்களுடைய நெஞ்சங்களிலே மினல்லாஹ், அல்லாஹ்வை விடவும் உங்களை பத்தி அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கு. இதுதான் ஆரம்ப கால ஈமானிய சமுதாயத்துடைய நிலை. அவர்களே, இந்த ரஹ்பா என்று சொல்லக்கூடிய அச்சம் இருக்கின்றதே, இது இன்று காவிர்களுடைய உள்ளத்தில் இருந்து போனதுனாலதான் இந்த பிரச்சனை. நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே காவிர்கள் எல்லாம் அணிதளர்வார்கள். எப்படி அணிதளர் தருள்வார்கள் என்று சொன்னால், சாப்பாட்டு ராமன்கள் எல்லாம், சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பாட்டை வச்சா எப்படி கைகோர்த்து கொண்டு வந்து அந்த சாப்பாட்டை உடனடியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்களோ, இது போன்று காவிரான சமுதாயங்கள் எல்லாம் எல்லா திக்கு திசைகளில் இருந்து ஈமானிய சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி ஒன்று திரளுவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அவமின் கில்லத்தின் யோம இது யார் சூழல்லா, நாங்கள் அந்த காலத்தில் மைனாரிட்டியா இருப்போமா? லா வலா கிண்ணக்கும் குசா உன் ககுசா இசை, நீங்க மெஜாரிட்டியா தான் இருப்பீங்க, ஆனாலும் வெள்ளம் விட்டு சென்ற சிறகுகளை போன்று மதிப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதே ஹதீஸ்லே அடுத்த பகுதியிலே வருகின்றது, அவர்களுடைய நெஞ்சங்கள்ல இருந்து உங்களை பற்றிய அந்த பயம் இருக்கின்றதே, அதை அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான், அதை எடுத்து விடுவான், அந்த அச்சம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து போயிடும். அப்ப உங்களை எதிர்த்து போரிடுவதற்கு அவர்கள் முற்படுவார்கள். போயிட்டுதான் இல்லை இன்றைக்கு அந்த காலத்தில் முஸ்லீம் என்று சொன்னால் ஒரு வகையான ஒரு அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. எந்த அச்சம்? அடிச்சு கொள்வான் அச்சம் இல்லை, அவன் தொழுகையாளி, அவன் அல்லாட்ட கையை நின்னாண்டா கிடைச்சிடும் அவனுக்கு பிரச்சனை நமக்கு. அதனால தானே கூடாது இதே. இன்றைக்கு நம்ம ஊர்களில் சில சமயங்களில் என்ன செய்கின்றார்கள், இந்த முட்டிகள் வச்சிருக்காங்க, உண்டிகள்கள். நம்ம மக்கள் அதே ஷிர்க்கு சார்ந்த விடயத்தான், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் எப்படி பயம் இருக்குதுன்னு சொன்னால், இதில் காசி போட்டால் எங்களோட தேவைகள் நிறைவேறும். முஸ்லீம்கள் போடுறாப்புல அங்க போய் கேட்டா எங்களுக்கு கிடைக்கும். அவன் வேறு விதமா தான் வழங்கி வச்சிருக்கிறான். ஆனால் என்ன செய்யறது, மொத்தத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான பயம் இருந்ததா இல்லையா? ஒரு வகையான ஒரு பயத்தை அல்லாஹு தஆலா போட்டிருந்தான். இது உண்மையான சரியான இஸ்லாம் என்று சொல்ல வரல நான், ஆனாலும் நம்பிக்கையுடன் நாணயத்துடன் உண்மையாக நடந்து கொண்டதன் காரணமாக சில சமயத்தில் பாவங்கள் செய்து கொண்டிருந்த பொழுதிலும் ஈமானிய சமுதாயத்தை பற்றிய ஒரு நன்னம்பிக்கையும் ஒரு பயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த பயம், அந்த கௌரவம் உங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து பிடுங்கப்பட்டு விட்டால் உங்களை எதிர்த்து போரிடுவதற்கு முற்படுவார்கள், உங்களை எதிர்த்து போரிடுவதற்கு அவர்கள் முற்படுவார்கள். அந்த ஹதீஸில் வந்திருக்கின்றது, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் ஆட்கொண்டு விடும் உங்களுடைய உள்ளங்களை. காலு வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், வஹனண்டா என்ன, வஹனண்டா ஒரு பலவீனம். கால ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை அதிகம் மோகம் கொண்டு மரணத்தை நீங்கள் வெறுப்பீர்கள். இந்த பலவீன நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் சகஜமாக நடக்கும், உங்களுக்கு இதெல்லாம் சகஜமாக நடக்கும். அதனால் அல்லாஹ் அன்று சொல்லுகின்றான், லஅன்தும் அஷத்து ரஹ்பத்தன் ஃபீ சுதூரிஹிம் மின் அல்லாஹ், அல்லாஹ்வை விட அவர்களுடைய உள்ளத்திலே உங்களை பற்றிய அதிக பயம் இருக்கின்றது. ذلك بانهم قوم لا يفقهون, அவர்கள் விளக்கம் அற்றவர்கள், விளக்கம் அற்றவர்கள். لا يقاتلونكم جميعا الا في قرى محصنه, அதனால்தான் அவர்கள் உங்களை நேரடியாக எதிர்த்து போரிட மாட்டார்கள், அவர்களுடைய கோட்டைகளிலே பதுங்கிக் கொண்டுதான். பனு நதீர் கோத்திரத்தினர்கள் கோட்டைகளிலே பதுங்கிக் கொண்டுதான் அவர்கள் உங்களை எதிர்த்து போரிடுவார்கள். ஓமி வராஇ ஜுதுர், அல்லது மதில்களுக்கு பின்னால் இருந்துதான் அவர்கள் என்ன செய்வார்கள், தாக்குவார்கள். பஸ்ஹும் பைனஹும் ஷதீத் தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா தாலிக பிஅன்னஹும் கௌமுல் லா யஅக்கிலூன், அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நீங்க அவர்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கிறீங்க நினைப்பீங்க, ஏன் ஒத்துமை இல்லையே, இந்த முனாஃபிக்குகள் வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றல பிரிஞ்சுட்டாங்க, அவங்க நீங்க ஒத்துமையா இருக்கிறீங்க நினைப்பீங்க, ஆனால் அவர்கள் பிரிந்துதான் கிடக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அறியாத கூட்டமாக இருக்கின்றார்கள். கமசலில் லதீன மின் கப்லிஹிம் கானு கரீபன் தாக்கு வபால அம்ரிஹிம் வலஹும் அதாபுன் அலீம் சொல்லிவிட்டு, கமசலி ஷைத்தான், இந்த நயவஞ்சகர்கள் இந்த பனு நபியர்களோட நடந்து கொண்ட முறை எதை போல சொன்னா சைத்தான போல. சைத்தான் எப்படிப்பட்டவன், இது காலலில் இன்சானிக்ஃபுர், மனிதர்கிட்ட சொல்லுவான் காபிராகப்பா, காபிராக, காபிராக, ஈமான விடு காபிராக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது என்று ஒரு மனிதனை பார்த்து காவிராக, அவனை காவிராகவே வாழ வைக்கிறது. ஃபலம்மா கஃபர், அவன் காவிரானதுக்கு பின்னால கால இன்னி பரி உம்மிங்க இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுகின்றேன், நான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுவை நான் பயப்படுகின்றேன். நாளை கியாமத்தில் வந்து சைத்தான் என்ன செய்வானா இல்லையா, கண்டிப்பாக சொல்லுவான், கண்டிப்பாக சொல்லுவான் சைத்தான், எப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் எனக்கு கட்டுப்படும்படி, என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, நான் உங்களுக்கு சும்மா சொல்லி தெரிஞ்சதான், யார் உங்களுக்கு எனக்கு கட்டுப்பட சொன்னது, நான் சும்மா என் டியூட்டியை பார்க்கறப்ப நான் சொல்லி தெரிஞ்சேன், நீங்க கட்டுப்பட்டு உங்களுக்கு குத்தம், இப்ப எனக்கு வராதீங்க, நீங்க என்னால ஒன்னு செய்ய முடியாது, மா அன பிமுஸ்ரிஹிக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹி, என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது, உங்களை என்னால பாதுகாக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஃபகான ஆகிபதுஹுமா அன்னஹுமா ஃபின்னாரி காலிதைன் ஃபீஹா வதாலிக ஜஸாஉ ஸாலிமீன், இப்ப இந்த காஃபிரானவன் ஷைத்தான் ரெண்டு பேருடைய முடிவும் என்ன, நரகம், நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க. இப்படித்தான் இவர்களுடைய நிலைமையும். யாரே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் உறுதிமொழி கொடுத்தா அவனுடைய நிலைமையை தான் அதை ஏற்றுக்கொண்ட ஹுயை இப்னு அக்தபுடைய அந்த படை, அந்த கூட்டம் யாரு? பனு நதீர். இருவர்களுக்கும் ஒரே முடிவு தான் வந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்துடைய கடைசியிலே அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்களோடு முடிக்கின்றான். அழகிய திருநாமங்களோடு முடிக்கின்றான். இந்த சூராவுக்கு சூரத்துன் நதீர் என்று பெயர் சொல்லும் அளவுக்கு அவர் அந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா அழகாக படம் பிடித்து அதிலே நடந்த முக்கியமான நிகழ்வுகளை காட்டுகின்றான். இதோட இன்னும் இரண்டு மூன்று நிகழ்வுகள் நடந்தது. அதுக்கு பின்னால் முக்கியமான யுத்தமாகிய அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய அகல் யுத்தத்துடைய விளக்கம் வருகின்றது இன்ஷா அல்லாஹ். ஆகவே அடுத்த எதிர்வரக்கூடிய அமர்வுகளிலே அதை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.